நேயர்களை நாம் கேட்டுக்கொண்டிருப்பது 107.4 MHz அலைவரிசையில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக விவசாயி சமுதாய வானொலி. நேயர்களே, இன்று சர்வதேச பேரழிவு தடுப்பு தினம், அதாவது இன்டர்நேஷனல் டே ஃபார் டிசாஸ்டர் ரிடக்ஷன். இயற்கை ஏற்படுத்தக்கூடிய பேரழிவுகளை நம்மால் தடுக்க முடியுமா என்ற கேள்வி நம்முள் எழலாம். பேரழிவுகள் ஏற்பட போவதை முன்னமே அறிந்து கொள்வதற்கான தொழில்நுட்பங்கள் இன்று வளர்ந்திருக்கின்றன. இந்த அறிவியல் தொழில்நுட்பங்கள் தவிர அனுபவ அறிவின் மூலம் சில உத்திகள் நமது முன்னோர்களால் பின்பற்றப்பட்டு வந்திருக்கின்றன. இவை குறித்த விழிப்புணர்வு மக்களுக்கு வேண்டும் என்பதற்காகவே இந்த தினம். இதை பற்றிய சில தகவல்களை இப்போது நம்முடன் பகிர்ந்து கொள்ள வந்திருக்கின்றார் நமது பல்கலைக்கழக ஆற்றல் மற்றும் சுற்றுச்சூழல் பொறியியல் துறை மாணவர் ஜே சம்பத்குமார் அவர்கள். என்ன சொல்கிறார் என்று கேட்போமா?
வணக்கம் நேயர்களே, இன்று உலக பேரழிவு தடுப்பு தினம், அக்டோபர் 13. உலகளாவிய ரீதியில் பார்க்கும்போது காலத்துக்கு காலம் ஏதோ ஒரு வகையில் மனித குலத்திற்கு பேரழிவுகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கின்றன. இப்பேரழிவுகளை பல கோணங்களில் இனங்காட்டலாம். மனிதனால் மனிதனுக்கு செய்யப்படும் செயற்பாடுகள், குறிப்பாக மனிதனால் உருவாக்கப்பட்ட ஆயுதங்களினால் ஏற்படக்கூடிய அழிவுகள், யுத்த அழிவுகளை இங்கு குறிப்பிடலாம். மனிதனால் உருவாக்கப்பட்ட அணுகுண்டு உட்பட நவீன ரக குண்டுகள் நொடிப்பொழுதில் பல்லாயிரக்கணக்கான உயிர்களை பலிகொள்ளத்தக்கவை. செயற்கை காரணிகளை தவிர இயற்கை காரணிகளாகவும் பேரழிவுகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கின்றன. வரலாற்று காலம் முதல் இயற்கை காரணிகள் ஏற்படுத்திய அழிவுகள் குறிப்பிடப்பட்டாலும் கூட, நவீன காலத்தில் இத்தகைய இயற்கை அழிவுகளினால் பல்லாயிரக்கணக்கான உயிர்கள் உடனடியாக அழித்து விடுவதால் அவற்றின் விளைவுகள் முன்னைய காலங்களை விட இக்காலத்தில் விசாலமாக தென்படுகின்றன. இயற்கை அழிவுகள் எனும்போது மனிதனின் சக்திக்கு அப்பாற்பட்டதாக உள்ளது. கொள்ளை நோய்கள், சூறாவளிகள், நில அதிர்வுகள், எரிமலை வெடிப்புகள், கடுமழை, வெள்ளம், கடும் வறட்சி, இவ்வாறு இயற்கை அழிவுகளை அடுக்கி கொண்டே போகலாம். இயற்கை காரணிகளால் ஏற்படக்கூடிய பேரழிவுகள் ஒரு குறிப்பிட்ட பிரதேசத்தை அல்லது பல பிரதேசங்களை அல்லது பல நாடுகளை ஒரே நேரத்தில் தாக்கக்கூடியதாகவும் இருப்பதை நாம் காண்கிறோம். இப்படிப்பட்ட நிலையில் இயற்கை அழிவினை நம்மால் முழுமையாக கட்டுப்படுத்த முடியாவிடனும் கூட, இயற்கை அழிவுகளிலிருந்து ஓரளவேனும் பாதுகாப்பினை எவ்வாறு பெற்று கொள்ளலாம் என்பது குறித்தும், அது குறித்த நடவடிக்கைகளை நாம் எவ்வாறு மேற்கொள்ள வேண்டும் என்பது குறித்தும் மக்கள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் முகமாக ஆண்டுதோறும் உலக பேரழிவு தடுப்பு தினம் அக்டோபர் 13 கடைபிடிக்கப்படுகிறது. இது ஐநாவால் ரெசல்யூஷன் 44/587 என்ற ஒரு ஆக்டின்படி ஆண்டுதோறும் உலக பேரழிவு தடுப்பு தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. இயற்கையை வெல்ல முடியாவிடனும் கூட, இயற்கையால் ஏற்படக்கூடிய அழிவுகளிலிருந்து ஓரளவாவது பாதுகாப்பை பெறுவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வது இத்தினத்தின் குறிக்கோளாக உள்ளது. 2009 உலக பேரழிவு குறைப்பு தினத்தையொட்டி ஐக்கிய நாடுகள் சபை இத்தகைய பேரழிவுகளால் ஏற்படக்கூடிய மக்களுக்கு மருத்துவ வசதிகள் செய்து கொடுப்பதை விசேட அடிப்படையாக கொண்டு நிகழ்ச்சி திட்டங்களை வகுத்திருந்தன. இயற்கை பேரழிவுகள் எடுத்து பார்க்கும்போது அண்மை காலங்களில் நாம் மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்ட இயற்கை நிகழ்வாக சுனாமி பேரலை தாக்கம் அமைந்திருப்பதை குறிப்பிடலாம். குறிப்பாக 2009 அக்டோபர் 1 பசிபிக் பெருங்கடல் தீவான சமாவேவில் ஏற்பட்ட சுனாமி தாக்குதல் காரணமாக 194 அதிகமானோர் பலியானதுடன் பல கிராமங்கள் முற்றிலும் நாசமாகின. மேலும் 100 படுகாயம் அடைந்துள்ளனர். பசிபிக் பெருங்கடலில் நியூசிலாந்துக்கு வடகிழக்கே இருக்கும் இந்த குட்டி தீவின் தென்கிழக்கே 120 தொலைவில் கடலுக்கடியில் ஏற்பட்ட மாபெரும் நிலநடுக்கமானது ரிக்டர் அளவுகோலில் 8.3 அளவிற்கு பதிவானதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அருகில் இருக்கும் டோங்கா தீவிலும் சுனாமி தாக்கி பலர் பலியானார்கள். சுனாமி பற்றிய சிறு விளக்கம் ஒன்றினை இவ்விடத்தில் அறிந்து கொள்வது பொருத்தமானதாக இருக்கும். ஜப்பானிய நாட்டில் மீனவர்களின் மீன்பிடி துறைமுகங்களை தாக்கி பெருமளவு சேதங்களை விளைவித்த துறைமுக அலைகளையே அவர்கள் சுனாமி என்று அழைத்தனர். சுனாமி என்பது ஜப்பானிய மொழியில் உள்ள வார்த்தை, அதாவது டச்சு என்றால் துறைமுகம், நாமி என்பதை பேரலை என்று பிரித்து சுனாமி என்பது துறைமுக பேரலை என்று அழைக்கப்படுகிறது. சில நிமிடங்கள் முதல் சில நாட்கள் வரை கூட பல்லாயிரக்கணக்கான ராட்சச அலைகளை உருவாக்கக்கூடியதுதான் சுனாமி. இந்த ஜப்பானிய சொல்லை இன்றும் அனைத்து நாடுகளும் பயன்படுத்துகின்றன. அலையாக வந்து அழிவுகளை ஏற்படுத்தும் கடல் உண்மையில் வெளியிலிருந்து தனக்கு பாதிப்பு ஏற்படும் வரை அமைதியாகவே இருக்கும். கடல் நம்மை தாக்கும் போது அது வேறொரு வகையில் தாக்கத்திற்குள்ளாவதை நம்மில் பலர் அறிந்திருக்க வாய்ப்பில்லை. அண்மை கால சுனாமி பேரலைகள் பார்க்கும்போது கடலில் ஏற்பட்ட பூகம்பங்களே காரணமாக அமைந்திருக்கின்றன. பூகம்பம் என்பது நிலப்பகுதியில், கடல் பகுதியில், மலைப்பகுதியில் ஏற்படும். நிலப்பகுதியில் ஏற்பட்டால் ஏற்பட்ட நிலப்பரப்பில் உள்ளவை அதிர்ந்து சேதமாகின்றன. கடலில் ஏற்பட்டால் கடலின் ஆழ்பகுதியில் ஏற்படக்கூடிய அதிர்வு சில நேரங்களில் சுனாமி பேரலைகளை தோற்றுவிக்கின்றன. மலை பிரதேசங்களில் ஏற்பட்டால் மலையில் எரிமலையாக உருவெடுக்கின்றன. பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பே ஒரே நிலப்படையில் தான் புவி இருந்ததாக குறிப்பிடப்படுகிறது. இயற்கையில் ஏற்பட்ட பல்வேறு தாக்கங்கள் காரணமாக புவி கண்டங்களாக பிரிய அதன் தட்ப வெப்ப இயற்கை சூழ்நிலைகளுக்கு ஏற்ப பல்வேறு நிலப்படைகள் உருவாயின. இந்த நிலப்படைகள் மீதுதான் ஒவ்வொரு கண்டமும் அமைந்துள்ளன. நிலம், கடல் எல்லாவற்றையும் தாங்கி நிற்பது இந்த நிலப்படைகள்தான். யுரேஷியன் பிளேட், ஆஸ்திரேலியன் பிளேட் இரண்டும் இந்தோனேசியாவின் வடக்கே சுமத்ரா தீவில் மோதியுள்ளது. அதனால் பூகம்பம் ஏற்பட்டது. அதன் அலைகள்தான் இந்து மகாசமுத்திரத்தில் சுனாமியை ஏற்படுத்தி உள்ளதாக புவியியல் ஆதாரங்கள் மூலமாக அறிய முடிகிறது. அதே நேரம் சுனாமி பேரலைகள் ஏற்பட பல காரணங்கள் குறிப்பிடப்படுகின்றன. கடலாலத்தில் ஏற்படும் எத்தகைய பாதிப்புகளின் போதும், கடலால பூகம்பம் தோன்றும் போதும், கடலை ஒட்டிய நிலப்பகுதியில் பூகம்பம் தோன்றும் போதும், மலையில் எரிமலைகள் தோன்றும் போதும், வானில் கிரகங்கள் செயல்பாடுகள் மாறும்போதும், கடல் பௌதீக மாற்றங்கள் ஏற்படும் போதும், விண்வெளியிலிருந்து கற்கள் போன்ற கனமான பொருட்கள் கடலில் விழும்போதும், கடலில் பனிப்பாறைகள் உருகுவதால் நீர்மட்டத்தின் அளவு வேறுபடும் போதும், தகுந்த கரையோர பாதுகாப்பு அரண்கள் இல்லாமல் ஏற்படும் கடலரிப்புகளின் போதும் சுனாமி பேரலைகள் ஏற்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இவ்வாறு இயற்கை காரணங்களை தவிர தற்காலத்தில் பன்னாட்டு விஞ்ஞானிகளாலும் கடலில் நடத்தப்படும் அணுவாயுத பரிசோதனைகளின் பக்க விளைவுகளாலும் ஏற்படலாம். கிமு 365 ஆண்டு ஜூலை மாதத்தில் கிழக்கு மத்திய தரைக்கடலில் தோன்றி எகிப்தில் அலெக்சாண்ட்ரியாவில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியதை தற்போதைய கண்டுபிடிப்புகளுக்கு உட்பட்ட வகையில் முதல் சுனாமி என ஆராய்ச்சியாளர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர். சமீபகால நிகழ்வுகளை எடுத்துக்கொண்டால் முதன் முதலில் 1755 ஆண்டு நவம்பர் 1 போர்ச்சுகல் நகரான லிஸ்பனில் ஏற்பட்ட பயங்கர பூகம்பம் போர்ச்சுகல், ஸ்பெயின், மொராக்கோ நாடுகளில் சுனாமி பேரலையை ஏற்படுத்தியுள்ளது. 1883 ஜாவா சுமத்ரா இடையே கிரேகோட்டா என்ற பகுதி எரிமலை பகுதியாக திகழ்ந்தது. அங்கு ஏற்பட்ட பூகம்பத்தில் அணுகுண்டை விட 10,000 சக்தி வாய்ந்த வெடி சம்பவம் நடந்தது. 1,000 கிலோமீட்டர் தூரத்துக்கு அப்போது சத்தம் கேட்டதாக தகவல் கூறுகிறது. 35,000 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். இவ்வாறாக ஜப்பான் பகுதியிலும் அடிக்கடி சுனாமி தாக்குதல்கள் இடம்பெற்று வந்துள்ளன. 1964 அலாஸ்கா வளைகுடாவில் மிக பெரிய சுனாமி ஏற்பட்டது. அதன் விளைவாக அலாஸ்கா, வான்கூவர் தீவு, அமெரிக்காவில் கலிபோர்னியா, ஹவாய் பகுதிகளை தாக்கியது. 21 உலகளாவிய ரீதியில் ஏற்பட்ட மாபெரும் இயற்கை அனர்த்தங்களுள் 2004 டிசம்பர் 26 சுனாமியே பதிவாகியுள்ளது. இச்சுனாமி இலங்கை உட்பட இந்தியா, இந்தோனேஷியா போன்ற நாடுகளில் பேரழிவை ஏற்படுத்தியது. இச்சுனாமியில் மாத்திரம் மொத்தமாக 275,000 மேற்பட்டோர் இறந்து போயுள்ளனர். உயிர் சேதங்கள் ஒரு புறமாக இருக்க, பொருட்களுக்கு ஏற்பட்ட சேதங்கள் சொல்ல அளவில்லை. தமிழக கடலோர பகுதியில் வசிக்கும் மக்களின் வாழ்வாதாரங்கள் பலவும் சுனாமியால் அழித்தொழிக்கப்பட்டன. வேளாண்மை உட்பட அனைத்து பயிர்களையும், கோழி வளர்ப்பு, கால்நடை வளர்ப்பு என அனைத்தையும் சுனாமி அழித்து சென்றது. சிறு முதலீடுகள் மட்டுமின்றி பெரிய முதலீடுகளையும் மேற்கொண்டிருந்த வர்த்தகங்கள் அனைவரும் நிர்கதிக்குள்ளாயினர். அமெரிக்கா 1941 பசிபிக் கடல் சுனாமி எச்சரிக்கை அமைப்பை நிறுவியது. அப்போது விடுக்கப்பட்ட எச்சரிக்கையில் 75% தவறாக அமைந்தன. இதனால் பொதுமக்கள் மூட்டை முடிச்சுகளை எடுத்துக்கொண்டு இடம் பெயர்வதும், மீண்டும் பழைய இடத்திற்கே திரும்புவதும் சலிப்பாக இருந்தது. அதனால் சுனாமி அலை உருவானால் மட்டுமே கடலில் இருந்து தகவல் கொடுக்கும் இயந்திரம் அல்லது கருவி வேண்டும் என்பது உணர்ந்து கண்டுபிடிக்கப்பட்டதுதான் சுனாமி மிதவை கருவி. 1960 சிலியில் ஏற்பட்ட பூகம்பத்தால் ராட்சஸ அலைகள் ஹவாயை தாக்கின. இதனால் 12 பின் அங்கு மீண்டும் சுனாமி ஏற்பட்டது. முன்னரே உறுதியான தகவல்கள் அனுப்பப்பட்டதால் அங்கு 61 மட்டுமே பலியானார்கள். அப்போது ஜப்பான், பிலிப்பைன்ஸ் உள்ளிட்ட பசிபிக் கடல் நாடுகளுக்கும் எச்சரிக்கை அமைப்பு வேண்டும் என்று உணரப்பட்டது. 1963 சர்வதேச சுனாமி எச்சரிக்கை மையம் அமைக்கப்பட்டது. இதில் உறுப்பினராக 26 உள்ளன. உறுப்பினர்களாக சேர்ந்துள்ள நாடுகளுக்கு மட்டுமே எச்சரிக்கைகள் அல்லது எச்சரிக்கை தகவல்களை அனுப்ப வேண்டும் என்று முடிவு செய்யப்பட்டது. ஆஸ்திரேலியா, கனடா, சிலி, கொலம்பியா, குக் ஐலாண்ட்ஸ், கோஸ்டாரிக்கா, தென்கொரியா, வடகொரியா, ஈக்வேடார், எல் செல்வேடார், பிஜி, பிரான்ஸ், குவாதமாலா, இந்தோனேஷியா, ஜப்பான், மெக்சிகோ, நியூசிலாந்து, நிகரகுவா, பெரு, பிலிப்பைன்ஸ், ரஷ்யா, சமோவா, சிங்கப்பூர், தாய்லாந்து மற்றும் அமெரிக்கா ஆகிய நாடுகளுக்கு மட்டுமே சுனாமி பேரலைகள் பற்றிய தகவல் வழங்கப்பட்டு வருகிறது. தற்போது இம்முறை மேலும் விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. கடலில் நிலநடுக்கம் ஏற்பட்டவுடன் சுனாமி அலைகள் கடலில் ஏற்படுகின்றனவா என்பதை அறிய சுனாமி எச்சரிக்கை கருவிகளால் மட்டுமே முடியும். அவற்றில் உள்ள பிரத்யேக கருவிகள் கடலில் நீர் இயக்கத்தில் ஏதாவது மாற்றம் இருக்கிறதா என்பதை தெரிந்து கண்காணித்து கொண்டே இருக்கும். நிலநடுக்கம் ஏற்பட்டவுடன் கடல் அலைகள் தோன்றினால் அந்த அலைகள் உருவாக்கும் அழுத்த மாறுபாட்டை ஒளி அலைகளாக மாற்றி அவற்றை சிக்னல்களாக வானில் உள்ள செயற்கைக்கோளுக்கு அனுப்பி வைக்கும். அங்கிருந்து தரையில் உள்ள மையங்கள் சிக்னலை பெற்றுக்கொள்ளும். அலைகளின் தன்மையை விஞ்ஞானிகள் அறிந்து அது பாதிப்பை ஏற்படுத்துமானால் எச்சரிக்கை தகவல்களை அனுப்புவார்கள். இத்தகவல் சுனாமி உருவான 3 வெவ்வேறு நாடுகளில் உள்ள அலுவலகங்களில் சென்றுவிடும். ஆனால் சுனாமி அலைகள் உருவான இடத்துக்கும் கரை பகுதிக்கும் உள்ள தூரத்தை பொறுத்துதான் அலைகளின் தாக்குதல் வேகம் மற்றும் நேரம் அமையும். நிலநடுக்கம் ஏற்படும் போதெல்லாம் சுனாமி குறித்த பயம் இனி ஆசிய நாடுகளின் கடலோர பகுதி மக்களுக்கு ஏற்படும். இதை தடுக்க தெற்காசியாவிற்கான சார்க், தென்கிழக்கு ஆசிய நாடுகளான பிம்ஸ்டெக், ஆப்பிரிக்க ஆசிய கூட்டமைப்புகள் இந்தியாவுடன் இணைந்து கடலில் சுனாமி எச்சரிக்கை அமைப்புகளை நிறுவ வேண்டும். அதை சர்வதேச சுனாமி எச்சரிக்கை அமைப்பு கீழ்கொண்டு வர வேண்டும். எதிர்காலத்தில் பாதிப்பு உள்ளாகக்கூடிய நாடுகளை பட்டியலிட்டு அந்நாடுகள் அனைத்தையும் இந்த பாதுகாப்பு வளையத்துக்குள் கொண்டு வர வேண்டும். உலக பேரழிவு விழிப்புணர்வு தினமான இன்று, அதாவது இதே நாள் 2009 முன்னெச்சரிக்கை ஒத்திகையாக இந்து மகா சமுத்திரத்தில் உள்ள 18 ஒரே நேரத்தில் சுனாமி முன்னெச்சரிக்கை ஒத்திகை மேற்கொள்ளப்பட்டது. இந்த ஒத்திகையில் இலங்கை, இந்தியா, இந்தோனேஷியா, மலேசியா, ஆஸ்திரேலியா உட்பட 18 பங்கேற்றுள்ளன. எத்தகைய முன்னேற்பாடு நடவடிக்கைகளும் ஏற்படுத்தப்பட்டாலும் மக்கள் இதனை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலை உருவானால் மட்டுமே இவை வெற்றியளிக்கும். அண்மை காலங்களாக அடிக்கடி சுனாமி எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டிருப்பதால் மக்கள் சோர்வடைந்துள்ளதை காண முடிகிறது. கருவிகள் பொருத்துவது மாத்திரமல்ல, அவற்றின் செயல்பாட்டை நிலை பற்றிய உணர்வுகளை மக்கள் மனங்களில் பதிக்க வேண்டியதும் அவசியமாக உள்ளது. மேலும் மனிதர்களால் இயற்கைக்கு ஏற்படும் பாதிப்புகளையும் நாம் குறைத்து கொள்ள வேண்டும். எடுத்துக்காட்டாக அணு உலைகளின் அணு கசிவு, நாம் தினமும் பயன்படுத்தி வரும் வாகனங்கள் மூலமாக ஏற்படும் கார்பன் கசிவுகள், மேலும் பல மாசுபடுத்தும் வாயுகளின் வெளிப்பாட்டை நாம் குறைத்து கொள்ள வேண்டும். அப்போதுதான் நமது உலகம் பசுமையாக இருக்கும். மேலும் மலையாத்தி காடுகள் அழிந்து வருவது, அதாவது மாங்க்ரூவ் மரங்கள் பூமியின் அடிப்பகுதியில் வேரூன்றி உப்பு தண்ணியிலும் கூட வளரும் தன்மையுடையது. பேரழிவை ஏற்படுத்தக்கூடிய அலைகளின் சீற்றத்தை இது மிகவும் குறைக்கிறது. இவ்வாறு இயற்கையால் அமையும் பசுமை வாய்ந்த காடுகளை நாம் பாதுகாக்க வேண்டும். அவையே இயற்கை சீற்றங்களிலிருந்து, சுனாமி போன்ற இயற்கை சீற்றங்களிலும் இருந்து நம்மை காப்பாற்றும். நன்றி.
நேயர்களே, இதுவரை சர்வதேச பேரழிவு தடுப்பு தினம் குறித்த பல்வேறு செய்திகளை நம்முடன் பகிர்ந்து கொண்டார் நமது பல்கலைக்கழக ஆற்றல் மற்றும் சுற்றுச்சூழல் பொறியியல் துறை மாணவர் ஜே சம்பத்குமார் அவர்கள். இந்த நிகழ்ச்சி பற்றிய உங்களது கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். 042224310055 என்ற தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.